ವಿಚಾರಕ ಜ್ಞಾನಜನಕತ್ವ ಅಭಾವಾತ್ ಪ್ರಶ್ನವಾಕ್ಯಸ್ಥಂ ವಿಶೇಷ್ಯ ಮಾತ್ರ ಸಮರ್ಪಕಂ ಚಂದ್ರಾದಿಪದಮೇವ ಪ್ರಯೋಕ್ತವ್ಯಂ ಉತ್ತರವಾದಿನ ಕಿಂ ಪ್ರಕೃಷ್ಟ ಪ್ರಕಾಶಾದಿಪದೇನ ಇತಿ ಚೇತ್. ಹಿಂಗೇನು ಮೇಲ್ಕೊಂಡ ಅಡಿಯಪ್ರಿಯಾನ ಕೇಳಿದೆ ಕಬ್ರ. ಅದಾವುದು ಇದುವರೆಯಲ್ಲಿ ಸಿದ್ಧಾಂತಿ ಎನ್ನು ಸೊಲ್ಲಿಂಡು ಬಂದಾನ, கேட்கிறவன் எதை கேட்டிருக்கானோ அதைத்தான் பதில் சொல்றது சொல்லணும். கஷ்டந்திரகா அப்படின்னு கேட்கிறவனுடைய அபிப்பிராயம், அவன் எதை கேட்கறான்னு சொன்னா சந்திரஸ்வரூபத்தை மாத்திரம் கேட்கறான். அப்போ பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரகாங்கிற இந்த பதில் இருக்கே, இதுக்கும் அந்த சந்திரஸ்வரூபம் மாத்திரம்தான் அர்த்தம்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த வாக்கியம் அகண்டார்த்தமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா. இப்ப என்ன சொல்றார், லட்சண வாக்கியங்கள் எல்லாமே இப்படிதானே நீங்க சொல்றேன், அந்த ஸ்வரூப லட்சண வாக்கியம்னு வச்சுக்கணும். அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் கேட்டால் அந்த லட்சண வாக்கியம் இந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றேன். அப்படி இருந்தால் நான் என்ன சொல்வேன்னா, அப்ப பிரகிருஷ்ட பிரகாசகான்னு இருக்கா சொல்லணும், சந்திரஹான்னு சொன்னாலே போருமே. சந்திர சந்திரஹாங்கிற இந்த சப்தம் சந்திரஸ்வரூபத்தை குறிக்கிறதா இல்லையா? அவசியம் சந்திரசப்தம் வந்து சந்திரனை சொல்லலைன்னா அப்புறம் வேற எந்த சப்தம் சொல்லும்? அதனால சந்திரசப்தம் வந்து சந்திரனை சொல்றதுங்கிறதுல ஒன்றும் விபிரதிபத்தி இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பதம் போட்டாலே போருமே. பிரகிருஷ்ட பிரகாசகாங்கிற பதம் என்னத்துக்கு? அதனால பிரகிருஷ்ட ஆனா சந்திரகான்னு அவன் உத்தரம் கொடுத்தான்னு வச்சுக்கோ, பதில் கொடுத்தான்னு இவனுக்கு ஒன்றும் புரியாது. சந்திரஹா அப்படின்னு கேட்டிருக்கேன், அர்த்தம் புரியாது. பிரகஷ்ட பிரகாஷா சந்திரஹான்னு சொன்னா தான் அர்த்தம் புரியுது. இதுலேருந்து என்ன தெரிகிறது, சந்திரஹாங்கிற ஒரு பதத்தினால தெரிவிக்க முடியாத ஒரு அர்த்தத்தை பிரகஷ்ட பிரகாஷ சந்திரஹாங்கிற ரெண்டு பதம் பிரயோகம் பண்ணினாத்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்குன்னா, அப்ப அது வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரம்தான் அந்த உத்தரம் சொல்றதுன்னு எப்படி சொல்லலாம்? ரெண்டு பதங்கள் போட்டாத்தான் அவனுக்கு அர்த்தமே ஆகிறதுன்னு சொன்னா, அப்ப ரெண்டு பதார்த்தங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியார்த்தத்தை தானே அவன் புரிஞ்சுக்கும்படியாக இருக்கு. சந்திரஸ்வரூபத்தை மாத்திரம் அந்த வாக்கியத்திலேருந்து அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால பிரகஷ்ட பிரகாஷ சந்திரகாங்கிற இந்த வாக்கியமும் இல்லை மற்றபடி வேற எத்தனை ஸ்வரூப லட்சண வாக்கியங்கள்லாம் சொல்றாளோ அந்த லட்சண வாக்கியங்களோ எதுவுமே அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது சித்தமாயிடுத்துனா நீங்க பிரகஷ்ட பிரகாஷந்திரஹாயி வாக்கியத்துன்னு திருஷ்டாந்தம் சொன்னாலே அது அடிபட்டு போச்சு. இதை வந்து திருஷ்டாந்தமா வச்சுட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாம் வந்து அகண்டார்த்தம் சொல் சாதிக்கிறது முடியாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். சர்வ லக்ஷண வாக்கியானாம் வஸ்துகத்யா பரஸ்பர பின்ன தத்தத் பிராதிபதிகார்த்த மாத்திர விஷய ஞான ஜனகத்துவேனா, அதாவது உம் மதத்திலேன்னு சேர்த்துக்கிடும். அத்வைத்தியுடைய மதத்துல லக்ஷண வாக்கியங்கள் எல்லாமே அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது. லக்ஷ்யஸ்வரூபத்தை, லக்ஷ்யஸ்வரூபம் எப்படி வஸ்துகத்தியா பரஸ்பர பின்னம், சந்திரன் ஸ்வரூபத்தை போதிக்கணும் இந்த வாக்கியம். அந்த சந்திரன்கிறது வாஸ்தவத்துல நட்சத்திராதிகளை காட்டிலும் வேறானதுதான். வஸ்துகத்தியா பரஸ்பர பின்ன தத்தத் பிராதிபதிகார்த்த மாத்திர விஷயக ஞான ஜனகத்துவேன, அந்த பிராதிபதிகார்த்த மாத்திரத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே சப்பிரகாரக ஜான ஜனகத்துவ அபாவாத், சப்பிரகாரக ஜான ஜனகம் இல்லை ஸ்வரூப மாத்திரத்தை போதிக்கிறதுன்னு சொன்னதுனால. அப்படியானால் பிரச்சன வாக்கியஸ்தம் விசேஷ்ய மாத்திர சமர்ப்பகம் சந்திராதிபதமேவ பிரயோக்தவ்யம் உத்தரவாதினா, அப்போ அந்த ஒரு ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு சந்திரகாங்கிற ஒரு பதம் போரும், அதுக்கு மேல பிரகஷ்ட பிரகாசகால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, வியர்த்தமாகுமே. கிம் பிரகிருஷ்ட பிரகாசாதிபதேனா இது சேத்துன்னு கேள்வி. பதில் சொல்றார், நா ஸ்வரூப மாத்திரஸ்ய ஜேயத்துவே அபி ஸ்வரூப ஜானஸ்ய தாவத் பதார்த்தாதீனத்துவே சத்தியவ தாவத் பதார்த்தேதர வியாவிருத்தி ஃபலகத்துவேன சர்வ பதானாம் சஃலத்வாத். ஸ்வரூபந்தான் ஞேயம், ஆனால் அந்த ஸ்வரூபம் இத்தனை பதங்கள் மூலமாக தெரிஞ்சாத்தான் சம்சயாதிக்கு நிவர்த்தி ஏற்படும். ஏற்கனவே அவர் சொன்னார் சங்கீர்ணம் அசங்கீர்ணம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரச்சே விஷயம் ஒரே விஷயமா இருந்தா கூட அந்த விஷயத்துல முதல்ல ஏற்பட்ட ஞானம் சம்சயாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்காது. வேற ஒரு பிரமாணத்தினால இந்த ஞானம் வந்ததுன்னா அப்போ அதே விஷயம்தான், அதுக்கு மேல அது எப்படியா கொஞ்சம் கூட இல்லை. தத்விஷேகமான அதே ஞானம் இப்ப சம்சயம் பிரமம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனால ஒரு ஒரு காரணத்தினால ஏற்பட்ட ஞானம் சங்கீர்ணமாகவும், அதாவது சம்சயாதிகளை நிவர்த்தி பண்ண முடியாததாகவும், வேற ஒரு பிரமாணத்தால வரக்கூடிய அதே விஷய ஞானம் அந்த சக்தி உள்ளதாகவும் இருக்கு அப்படின்னு முன்னாடி சொன்னார். இங்கேயும் அதே தான் சொல்ற, அதை மாத்தல. அந்த சந்திர ஸ்வரூபந்தான் ஞேயம், ஆனா பிரகிருஷ்ட பிரகாஷகா சந்திரகா அப்படின்னு இத்தனை பதார்த்தங்கள் மூலமாக அந்த ஸ்வரூப ஞானம் வந்தால் அப்போ அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற சம்சயாதிகளுக்கு நிவர்த்தி வரும். வெறும் சந்திரகா அப்படின்னு சொன்னால் ஞானம் வரும், ஆனா இந்த ஞானம் சம்சய நிவர்த்தகம் ஆகாது. ஸ்வரூப மாத்திரஸ்ய ஜேயத்வே அபி ஸ்வரூப ஞானஸ்ய தாவத் பதார்த்தாதீனத்வே சத்தியவ, தாவத் பதாதீனத்வேன்னு சொல்லலாம். இது அபிஹிதான்வயவாதம் அன்விதாபிதானவாதம்னு ரெண்டு மதங்கள் இருக்கு. தாவத் பதாதீனத்வேன்னு சொன்னா இந்த பதங்கள் பிரயோகம் பண்ணப்பட்ட வாக்கியத்திலேருந்து அந்த ஞானம் வந்தாதான் சம்சய நிவர்த்தி ஏற்படும்னு அர்த்தமாகும். ஆனால் அந்த பதத்திலேருந்து நமக்கு அந்த அர்த்த ஞானம் வரணும்னா முதல்ல பதார்த்தோபஸ்தி வரணும் இல்லையா? அப்ப அந்த பதங்களுடைய அர்த்தங்கள்லாம் மனசுல சுரிச்சு அந்த அது மூலமாக பரியவசான கத்தியா கடைசியில தாத்பரிய கத்தியா பார்க்கும்போது சந்திரஸ்வரூபம் மாத்திரம் விஷயமாக கூடிய ஞானம் வரணும். அப்படி வந்தாதான் அந்த ஞானம் சம்சய நிவர்த்தகம் ஆகும், இல்லாட்டா ஆகாதுன்னு சொல்ற. தாவத் பதார்த்தாதீனத்வே சத்தியவ தாவத் பதார்த்த இதர வியாவிருத்தி பலகத்வேனா சர்வபதானாம் சபலத்வாத். அப்போ இத்தனை பதார்த்தங்கள் முதல்ல உபஸ்திதமாக இங்க ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு கிரமம் இருக்கு. வாக்கியத்தில் பல பதங்கள் வருது, பல பதங்களுக்கும் தனித்தனியா அர்த்தம் வருது, அர்த்தோபஸ்திதி ஏற்படுறது. அர்த்தோபஸ்திதி வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய தாத்பரியம் என்னன்னு மனசுக்கு வருது. அப்ப அந்த தாத்பரியம் ஒண்ணு மாத்திரம் நிக்கிறது, பாக்கி அர்த்தங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுறது. இந்த அர்த்த ஜானங்கள் எல்லாம் பதார்த்த ஜானங்கள்லாம் சேர்ந்து என்ன போதத்தை உண்டு பண்றது அப்படின்னு கேட்டால், தாத்பரியத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு விஷய ஜானத்தை மாத்திரம் உண்டு பண்ணிட்டு இதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுறது. அப்போ இதுதான் வந்து பரிவசானகத்தியா அகண்டார்த்தம்னு சொல்றது. முதல்ல பதங்களை கேட்ட உடனே அந்த பதத்திலேருந்து தனித்தனியா அர்த்தம் வந்ததுன்னு சொன்னா இது எனக்கு போதம் இல்லை, இதை வச்சுட்டு நான் அந்த வாக்கியத்தை அகண்டார்த்தம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் என்ன விஷயம் எதை சொல்றதுக்காக வந்ததுன்னு தாத்பரியம் பார்க்கறச்ச கடைசியில ஒரே ஒரு ஸ்வரூபம் கிடைச்சது. அந்த ஸ்வரூப ஜானம் வந்தது, இதை கொண்டுதான் அந்த வாக்கியத்தை நான் அகண்டார்த்தம்னு சொல்லணும். நடுப்புற வரக்கூடிய பதார்த்த ஜானங்கள்லாம் வந்து அதுக்கு காரணமே தவிர அது அதுவே சாப்பிட போகும்னு எடுத்துக்க முடியாது. அதனால தான் இந்த ஸ்வரூப மாத்திர விஷயக போதம் இந்த வாக்கியத்தினாலே லக்ஷணையா உண்டாகிறதுன்னு சொல்றேன். சர்வபத எல்லா பதங்களும் லக்ஷணையா இந்த வாக்கியார்த்தத்தை போதிக்கிறது. வாக்கியார்த்தம்னா ஸ்வரூப மாத்திரம் இல்லை, சக்தியா இல்லைங்கிறது இவாள் நம்ம வேதாந்திகளுடைய சித்தாந்தமா இருக்கு. அப்ப நடுப்புற அந்த பதார்த்த உபஸ்திதியெல்லாம் வந்தது, அதுக்கு ஒரு வேலை கொடுக்குறாள். அது என்ன வேலை பண்றதுன்னு சொன்னா, இந்த பதார்த்தம் மூலமாக அந்த ஸ்வரூபம் தெரிந்தால் அப்ப அந்த ஸ்வரூப ஞானம் அந்த பதார்த்த இதர வியாவிருத்திக்கு உபயோகப்படுறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சந்திரனை சாகாயாம் சந்திரஹா அப்படிங்கிற வாக்கியம் போதிக்கிறதுன்னு வச்சுப்போம். சாகாயாம் சந்திரஹாங்கிறது உபலக்ஷண விஷயா அந்த சந்திரஸ்வரூபத்தை போதிச்சுடுது. இப்போ போதிக்கும் போது இது வந்து நக்ஷத்திராதிபியா வியாவிருத்தகாங்கிற அர்த்தத்தில் போதிக்கல, அது இருக்கிற எங்க நான் வந்து பார்க்கணுங்கிற அந்த இடத்த காமிச்சு அங்கே கொண்டு போய் கொடுத்தது. அங்கே வேற ஒரு நட்சத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த நட்சத்திரத்தை இது வந்து வியாவிருத்தி பண்ணி கொடுக்காது. இருக்கலாம் இல்லையா, அந்த சாகை இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் கூட இருக்கலாம், அதை வியாபிருத்தி பண்ணி கொடுக்காது. ஏன் சாகாயான் சந்திரகாங்கிற இடத்துல அந்த பதார்த்த உபஸ்திதி வரல. ஆனால் பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரகான்னு சொன்னோமானால் இப்பவும் அது சந்திரஸ்வரூபத்தை சொல்றது. ஆனா பிரகிருஷ்ட பிரகாசகாங்கிற பதார்த்தோபஸ்தி முன்னாடி இருக்கிற காரணத்தினாலே நட்சத்திரத்தை வந்து வியாபூர்த்தி பண்ணி கொடுத்து விடுறது. அது வந்து வேற எதுவும் இல்லை, வேற நட்சத்திரங்கள் காட்டிலும் வேறானதாக இருக்கு. இதே மாதிரிதான் அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல கூட வெறும் சத்தியம் பிரம்மான்னு சொன்னா சித்திக்காதா என்ன? பிரம்மந்தான் அது, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்குங்கிறதுனாலே சத்தியம் பிரம்மான்னு சொன்னா கூட நமக்கு பிரம்மஸ்வரூபம் சித்திக்கிறது. ஆனா சத்தியம் பிரம்மான்னு சொன்னால் பிரம்மம் வந்து ஞானஸ்வரூபமா இல்லையாங்கிற சம்சயத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியாது இந்த சாப்பிட போதுனால. அதுக்கு நீங்க ஞானம் பிரம்மான்னு சொன்னாதான் முடியும். அதுக்காக சத்தியம் பிரம்மங்கிறது வேற ஞானம் பிரம்மங்கிறது வேறங்கிறது கிடையாது, ஒரே பிரம்மந்தான். அந்த ஒரே பிரம்மஸ்வரூபத்தை தான் போதிக்கணும். அதனால அந்த பிரம்மத்தை போதிக்கக்கூடிய அந்த பதங்கள் இருக்கு, அந்த பதங்களிலேந்து ஏற்படக்கூடிய பதார்த்தோபஸ்திதி கூட அதுலேருந்து வரக்கூடிய பிரம்ம மாத்திர விஷயகமான அகண்டார்த்த போதம் எதெல்லாம் நிவர்த்தி பண்ணுமோ அதுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. எந்தெந்த பிராந்தியை நிவர்த்தி பண்ணுமோ அதுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. அதனால தான் மொத்தமா எல்லா விதமான பிராந்தியும் நிவர்த்தி பண்றதுக்காக அந்த பிரம்ம விஷயத்துல அஞ்சு பதங்கள் எல்லா இடத்துலயும் உபசம்ஹாரம் பண்ணிட்டா யதேஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தக ஆத்மா, இந்த அஞ்சு பதங்கள் சேர்த்தாச்சுன்னா இதுக்கு மேல ஒன்றும் வேண்டியது இல்லை. இது ஆனந்தாதய பிரதானம், இந்த அஞ்சு சேர்த்துண்டால் போறோம்னு சொல்றான். நான் இது எதுக்காக சொன்னேன், நீங்க எத்தனை பதங்கள் சேர்த்தாலும் கடைசியில அந்த லட்சிய ஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கும். அந்த லட்சியஸ்வரூபத்துல எதுவும் சேர்க்கப்படுறதில்லை. ஆனால் இந்த பதார்த்தோபஸ்திதி துவாரமாக வந்ததுங்கிற காரணத்தினாலே அந்த லட்சியஸ்வரூப ஞானம் வந்த உடனே அந்தந்த பிராந்தி நிவர்த்தி பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரகட்ட பிரகாசகா அப்படின்னு சொன்னதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா நட்சத்திராதி வியாவிருத்திய, வியாவிருத்தினா என்ன, அந்த லட்சியஸ்வரூப ஞானமே அந்த பிராந்திய நிவர்த்தி பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக ஆக்கிறதுக்காக இந்த பதார்த்தோபஸ்திதி துவாரமாக உபயோகப்படுறது. இதை சொல்றாரு ஆனா ஆனந்தம்ங்கிற சப்தத்தை மாத்திரம் சொன்னா அனந்தம்ங்கிறது கிடைக்காது, த்ரிவித பரிச்சேத ரஹிதம்னு. ஏன்னா அந்த ஆனந்தங்கிறப்பதான் நம்ம வேற அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா லோகத்துல. ஆக இந்த சப்தத்தை மாத்திரம் சொன்னோம்னா நமக்கு அந்த அர்த்தம் கிடைக்காது. ஒரு நாலஞ்சு சப்தம் அனந்தங்கிற சப்தத்தோட சேர்த்து சொன்னோம்னா அப்ப கிடைச்சி போடும். இந்த கம் பிரம்ம கம் பிரம்மாங்கிறதுல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கம் பிரம்மா அப்படின்னு சொன்னாலும் போரும், ஆனா நமக்கு சந்தேகம் வந்துவிடும். அதுக்காக கம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு. சுக விசிஷ்டாபிதானா அதை வச்சு
நான் ஒரு உபன்யாசத்துல இதை கேட்டு சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். அனந்த பதம் சொல்லிருக்கு, ஆனந்த பிரம்மன் தைத்திரியத்துல இல்லை, இங்க ஆனந்த பிரம்மத்தில் ஒரு அப்படின்னு சொன்னா அதுக்கு இதையே வச்சுக்கலாம். விவித பரிச்சேதராக இருக்கிறது பூமத்துவம் போனா பூமாவி சுகம்னால் பேசுவோம்னு இதுலயே அது சூச்சனையா இருக்குன்னு ஒரு இது நான் சொன்னேன். இந்த ஐடியா உங்களுக்கு அனுப்பி அதுக்காக சொன்னது இவங்க ஆனா இவர் சொன்ன அனந்தான் மட்டும் சொன்னா டைரக்டா பரிச்சேத சொன்னதான் கிடைக்கும். சுத்தி உழைச்சாதான் ஆனந்தம்
வரும். கடைசியில அதுலதான் பரிவசானமாகங்கிறது வாஸ்தவம்.
அநேகர சொரூபிணி சைத்தன்யக கனஹான் அப்புறம் சத்துவம் ஆனந்தம் இதெல்லாம் இருக்குமே அதுவும் இருக்காரு. அஞ்சு சந்தேகம் வருதான்
அதான் சர்வ பத தத்தத் தாவத் பதார்த்த இதர வியாவிருத்தி பலகத்துவேன சர்வ பதானாம் சபலத்வா. எத்தனை பதம் கணக்கு பண்ணி தான் அவன் போடுறா, இந்த மாதிரி சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த சப்தம் சேர்த்துக்கணும். அது எப்படியா ஒன்னும் சேர்க்கல. அந்யதா சம்சயாத்ய அனுவருத்தேகே அனுபவ சித்தத்வா. பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹான்னு சொல்லாமல் வெறும் சந்திரஹா அப்படின்னு மாத்திரம் சொன்னான். அப்படி சொன்னா சந்திரச்சந்திர பதவாச்சியான்னு சொல்லட்டுமே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அவனோட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகாது. வேற என்ன சப்த பிரயோகம் பண்ணாலும் உபயோகம் இல்லை. இப்படியாக முடிச்சார். இதுக்கு மேல வேற ஒரு கேள்வி, நானும் உத்தரஸ்ய பிரகிருஷ்டத்வாதி விசிஷ்டபோத பரத்வ அபாவே தாத்பரியதா யஹ் கஷ்சித் சந்திரஹா இத்தேவ அவபோதனாத் வஸ்துதா யஸ்ய கஸ்யாபி சந்திரத்வம் ஸ்யா. இப்போ சந்திரன்கிறது எதுங்கிறது இவனுக்கு தெரியல. இப்ப சந்திரத்துவம் எதுல இருக்கு அப்படிங்கறது இவனுக்கு தெரியாது. சந்திரன்னா எதுன்னு தெரியாதவனுக்கு சந்திரத்துவம் குத்திர வர்த்ததே கப்பின் வர்த்ததே, எந்த வியக்தியில எந்த வஸ்துவை நாம சந்திரன் சொல்றோங்கிறது இவனுக்கு தெரியாது, அதுக்காக தான் கேட்கிறான். இப்படி இருக்கும்போது வாஸ்தவமா அந்த பதில் சொல்றவன் எப்படி சொல்லணும், நட்சத்திரங்களை காட்டிலும் வித்தியாசமாக நிறைய பிரகாசத்தோட ஒண்ணு தெரியுறது, பிரகஷ்ட பிரகாசம் உள்ளதாக இருக்கு, அதுதான் சந்திரன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும் இல்லையா. அப்ப பிரகிருஷ்ட பிரகாசாதி விசிஷ்டே சந்திரத்துவம் போத்தியதே, சந்திரத்துவத்தை காண்பி போதிக்கிறது இந்த உத்தரம், அது இதுதான நியாயமான விஷயம் இல்லையா. இப்படி சொல்லாமல் ஏதோ ஒரு தெரியக்கூடிய ஒரு வஸ்துவில சந்திரத்துவத்தை போதிக்கிறது அப்படின்னு நீங்க அர்த்தம் சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆகும், வஸ்துதா எஸ்ய கஷ்யாது சந்திரத்துவம் சார், பிரகிருஷ்ட பிரகாசம் எதுல இருக்கோ அதுதான் சந்திரன்கிறது சித்திக்காது. ஏதோ ஒரு சந்திரன் ஏதோ ஒன்று இருக்கு, அத்தனை ஏதோ ஒன்று சந்திரன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரகஷ்ட பிரகாசங்கிற சப்தார்த்தங்கள்லாம் நீங்க இல்லைன்னு விட்டுவிட்டேன், அதுல விவக்ஷ இல்லை, பிரகஷ்ட பிரகாசம் சொல்றதுல ஒன்றும் தாற்பயம் இல்லை. அப்படி சொல்லிவிட்டேன்னா பிரகிருஷ்ட பிரகாசம் எதுல இருக்கோ அதுதான் சந்திரன்கிறது கிடைக்காம இவர் மனசுல வச்சுருக்கிற ஒரு வெற்றி சந்திரன் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து நமக்கு உபயோகம் இல்லை எப்படின்னு கேட்கிறார். வஸ்துதோ எத்த கஷ்டாபி சந்திரத்துவம் சார், இது ஒரு தோஷம். இன்னொரு தோஷம், தாத்பரிய விஷயேச்ச அயம் சந்திரஹா இது லக்ஷ்ய லக்ஷண ரூப உத்தேச விதேய விபாக அபாவேன சந்திரபுபுக்ஸாயாக அனிவருத்தி. இப்போ சந்திரஸ்கா அப்படின்னு கேட்கிறான். இந்த சந்திரஹாங்கிறது உத்தேசம், கஹாங்கிறது ஜிஜாசிதமான அர்த்தம் இப்படி இருக்கு. அப்ப அங்க எப்படி சொல்லணும், சந்திரஹா பிரகிருஷ்ட பிரகாசா அப்படின்னு சொல்லணும். சந்திரஹாங்கிறது உத்தேசம், பிரகிருஷ்ட பிரகாசகாங்கிறது விதேயம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும், உத்தேச விதேய பாவம் வாக்கியத்தில் சொல்லணும். லக்ஷ்ய லட்சண பாவம்னு கூட இதை சொல்லிக்கலாம். அதாவது சந்திரஹா லக்ஷ்யா, இன்னும் ஒண்ணு அதுக்கு லட்சணம் இப்படியாவது சொல்லணும். ஆனால் நீங்க அகண்டார்த்த போதம்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க ஒரே ஒரு ஸ்வரூபம் தான் இவனுக்கு தெரியறது அந்த வாக்கியத்திலேருந்து, அதுல ஒண்ணும் விபாகம் பண்ண முடியாது. இது வந்து லட்சம், இது லட்சணம், இது உத்தேசம், இது விதேயம், அப்படி ஏதாவது பண்ண முடியுமோ? தத்துவசிங்கிற வாக்கியத்துல உத்தேச விதேய பாவம் எப்படின்னு கேக்குறான் இல்லையா, எதை உத்தேசித்து எதை விதிக்கிற வாக்கியம்னு சொன்னா அந்த மாதிரி இருக்க வேண்டாமா அப்படின்னு. ஆக இங்க என்ன ஆச்சு, அந்த வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கக்கூடியதாக இந்த வாக்கியம் இருந்தால் அங்க எது உத்தேசம் எது விதேயம் உங்களால சொல்ல முடியாது. அப்ப லட்ச லட்சண பாவம் இல்லை, இல்லாட்டா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு உத்தேச விதேய பாவம் இல்லாத ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினா அதுலேருந்து வரக்கூடிய போதம் எந்த சம்சயத்துக்கும் நிவர்த்தி பண்ணாது அப்படின்னு தீர்மானம். வேறென்ன ஒரு கௌரஸ்வ புருஷோஹஸ்தி அப்படின்னு நம்ம சொன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஞானம் ஏதாவது உபயோகப்படுமோ? உபயோகப்படாது இல்லையா. அதனால கஷ்சந்திரஹா அப்படிங்கிற இந்த புபுத்சை இருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஜிஜ்யாசை, இந்த ஜிஜ்யாசைக்கு நிவர்த்தி ஏற்படாது. ஏன், அதுக்கு தேவையான போதம் ஏற்படலை. இவன் எப்பேற்பட்ட போதத்தை கேட்கறான், ஜிஜ்யாசானா ஜானேச்சா இல்லையா, எந்த மாதிரி ஞானத்தை இச்சிக்கிறான், உத்தேச விதேய பாவம் இருக்கக்கூடிய தியானத்தை அவன் அபேட்சிக்கிறான். சந்திரன் எது, சந்திரன் ஒண்ணு, சந்திரன் இது அப்படின்னு ரெண்டா சொல்லணும். அப்படி சொன்னாதான் இவனுக்கு தேவைப்படுற தியானம் ஏற்படுமா. அப்படி இல்லாம சந்திரன் அப்படின்னு மாத்திரம் சொல்லி கொடுத்தால் இந்த சாப்த போதம் இவனுடைய ஆகாங்கையை பூர்த்தி பண்ணாது. லட்சிய லட்சண ரூப உத்தேச விதேய விபாகாபாவேன சந்திரபுபுத்சாயாக அனிவருத்தி. இது ரெண்டாவது தோஷம், கேட்டதுக்கு பதில் வரல. கஹா சந்திரஹா இது பிரச்சனஸ்ய உத்தரம் சின்னஸ்யா. கஷ்சந்திரஹான்னு கேட்டா வெறும் சந்திரஹான் யாரு, பதில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால இந்த கேள்விக்கு அது உத்தரமாகவும் ஆகாம போயிடும். இது ஏ, அதனால நீங்க என்ன சொல்லணும், அந்த பிரகிருஷ்ட பிரகாசா சந்திரஹா அப்படின்னு நீங்க ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அப்படி சொன்னா அது வந்து அகண்ட அர்த்தம் ஆகாது, அதுல போய் முடியும். இது ஏன்னா யதா கங்கா சம்பந்தித்வ விசிஷ்டே தாத்பர்யா பாவேபி வஸ்துகத்யா கங்கா சம்பந்தி ஏவ தீரம் கங்காபதேன லக்ஷியதே. ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ கங்காயாம் கோஷகா அப்படின்னு வாக்கியம் பிரயோகம், இந்த வாக்கியத்துல கங்காங்கிற சப்தத்துக்கு தீரே லக்ஷணான்னு சொல்லுவாங்க. அப்ப தீரே கோஷகான்னு சாப்தபோதம் வரும். அந்த கரையில இருக்குன்னா எந்த கரையில இருக்கு? யமுனா நதி கரையிலையா, சமுத்திரக்கரையா, எந்த கரையன்னு சந்தேகம் வருமா? கரையில இருக்குன்னு சொன்னா கூட கங்கா சப்த பிரயோகம் பண்ணினத்துனால கங்கா தீரம் தான்ங்கிறது கிடைக்கும். கங்கா தீரே லட்சணான்னு சொல்லாட்டா கூட தீரே லட்சணா அப்படின்னு சொன்னாலும் அந்த தீரம் வஸ்துகத்தியா கங்கா தீரமா தான் இருக்கணும். ஏன்னா இன்னொரு தீரம் வந்து இந்த கங்கா சப்தத்துக்கு லட்சியமாக முடியாது இல்லையா, சத்திய சம்பந்தம் இல்லையே. அதனால இது எப்படி ஆறுது? கங்கா சம்பந்தித்துவ விசிஷ்டே தாத்பரிய அபாவேதி. இனியம் சொல்றாருன்னா சில சமயத்துல கங்கா சம்பந்தி தீரம் அப்படிங்கிற தாத்பரியம் இருந்ததுன்னா அப்ப லக்ஷணையே அவ்வளவு நீட்டமா பண்ணிடலாம். கங்கா சப்தத்து கங்கா சம்பந்தித்துவ விசிஷ்ட தீரே லக்ஷணா, அதாவது கங்கா தீரே லக்ஷணா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொன்னா நமக்கு ஒன்றும் சந்தேகம் இருக்காது. ஆனா எப்போ தீரே லக்ஷணான்னு மாத்திரம் சொல்றானோ அப்ப அந்த தீரங்கிறது வேற தீரமா அப்படின்னு சந்தேகம் வராது. ஏன்னா வஸ்துதா அது கங்கா தீரம் தான். கங்கா யதா கங்கா சம்பந்தித்துவ விசிஷ்டே தாத்பரிய அபாவேபி வஸ்துகத்யா கங்கா சம்பந்தேவ தீரம் கங்காபதேன லக்ஷதே. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் மீமாம்ச உதாரணமா எடுத்துக்கிறார். யசாவா வீஹீன் புரோக்ஷதி இத்தியாது வீஹியாதி ஸ்வரூபே புரோக்ஷணாதி விதான வைர்த்தியாத் வீஹிபிரியஜேத இத்தியாதி வாக்கியசித்த அபூர்வ சம்பந்தித்துவ லக்ஷணாயாமபி வஸ்துகத்யா வீஹித்வாதி ஆச்சரீபூதா ஏவ வியக்தயா வீஹியாதி பதைஹி லக்ஷியந்தே. இது ரெண்டாவது உதாரணம். வீஹியின் புரோக்ஷதி அப்படின்னு தரிசபூர்ணமாக பிரகடனத்துல வாக்கியம். புரோக்ஷணத்தை விதிக்கிறது, வீஹி வீஹினா நெல்லு, நெல்லுக்கு புரோக்ஷணம் விதிக்கப்படுறது இந்த வாக்கியத்துல. வீஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு இப்ப இங்க ஒரு ஸ்வரூ சத்தியார்த்தத்தை எடுத்திருந்தோமானால் அந்த புரோக்ஷணத்தினால வீஹிக்கு என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா. பிரயோஜனம் என்ன? வீஹி ஸ்வரூபம் புரோக்ஷணம் பண்ணினத்தினால உண்டாகிறதுன்னு சொல்ல முடியாது, அது ஏற்கனவே இருக்கு. அப்ப புதுசா என்ன அதுக்கு கிடைச்சது வந்தது, பலன் என்ன அப்படின்னு கேட்டா அந்த வைய விதி எப்பவுமே இது விதிவாக்கியம். விதிவாக்கியம்னு சொன்னா அது எதை விதிக்கிறதோ அதுக்கு வந்து ஒரு பலம் இருக்கணும். அப்ப என்ன பண்றானா இங்க வீஹி சப்தத்துக்கு அபூர்வ சாதனம்னு லட்சணம் பண்றான். லட்சணா லட்சணையா வீஹி சப்தத்துக்கு அபூர்வ சாதனம்னு அர்த்தம். இதை சுருக்கமா சொல்ல போனா இதுக்கு முன்னாடி புரோக்ஷணம் பண்ணப்படாத வீஹி இருந்ததோ இல்லையோ, இந்த வீஹியை வச்சுட்டு புரோடாசம் பண்ணி யாகம் பண்ணினா யாகத்திலேருந்து ஒன்றும் வராது, அபூர்வம் வராது. ஆனா இந்த புரோக்ஷணம் பண்ணிட்டு புரோக்ஷணம் பண்ணப்பட்ட அந்த வீஹியால மேல் கொண்டு எல்லாம் பண்ணி அந்த யாகம் பண்றது யாகத்திலேருந்து அபூர்வம் வருமா. அப்ப என்ன ஆச்சு, இந்த வீஹி அபூர்வ சாதனம் ஆகிறதுக்கு புரோக்ஷணம் தேவைப்படுறது. வெறும்னு புரோக்ஷிக்காம இருந்த வீஹியை வச்சுட்டா அது அபூர்வ சாதனம் ஆகலை. அபூர்வ சாதனா பரம்பரையா யாகத்திலேருந்து வரக்கூடிய அபூர்வத்துக்கு பரம்பரையா சாதனமாகும். அதாவது இந்த வீஹியிலேருந்து அரிசி வந்து அதை வந்து மாவாக்கி அதை வந்து திருப்பியும் புரோடாசமாக ஆக்கி அதுலேருந்து எடுத்து யாகம் பண்ணி அப்புறம் யாகத்திலேருந்து அபூர்வம் வருது இல்லையா, அந்த அபூர்வத்துக்கு பரம்பரையா இந்த வீஹி இருக்கே இதுவும் சாதனம் ஆயிடுது. இந்த புரோக்ஷணம் பண்ணினாத்தான் அபூர்வ சாதனம் கிடைக்கிறது.
புண்ணியம்
அபூர்வம் சொன்னா புண்ணியமா புண்ணியம் சொல்லிக்கலாம். யாகத்திலேருந்து
அதிர்ஷ்டம்
அதிர்ஷ்டம் யாகத்திலேருந்து ஒரு பலம் மேல் கொண்டு வரணும்னு சொன்னா நடுப்புற என்ன வருதோ அதுதான் அபூர்வம். ஏதோ ஒண்ணு வரணுமோ இல்லையோ, ஏன்னா யாகம் தற்கணத்துல போயிடுறோம்.
அபூர்வம் பாப்பம்னு அர்த்தம் ஜென்ரல் வேர்டு அபத்தியம் விளையாம இருக்கலாம். ஆனா
இதுக்காக வ்ரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல அந்த வ்ரீஹி சப்தத்துக்கு அபூர்வ சாதனே லக்ஷணான்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வையர்த்தி சங்கை இல்லை. ஏன்னா புரோக்ஷணேன அபூர்வ சாதனம் பாவையே அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி புரோக்ஷணம் பண்ணாத காலத்துல அபூர்வ சாதனம் இருந்ததோ இல்லை, வெறும் வ்ரீஹி இருந்தது. இப்ப வந்து புரோக்ஷணம் பண்ணினத்தால அபூர்வ சாதனம் கிடைச்சிது. அப்ப இந்த மாதிரி விதிக்கு இப்ப சார்த்தக்கியம் சாஃபல்யம் வந்தது. ஆனால் அபூர்வ சாதனத்துவ லட்சண பண்ணினத்துக்காக அந்த அபூர்வ சாதனம் என்ன இருக்கோ அது வந்து வீஹி தானே நிஜமா, அது வீஹி இல்லாம வேறையா மாறிடுமோ அபூர்வ சாதனம்னு சொன்னதுக்காக இல்லை இல்லையா. இந்த வீஹி சப்தத்துக்கு அபூர்வ சாதனம் அப்படின்னு லட்சண பண்ணினா கூட அந்த அபூர்வ சாதனம் எதுன்னு கேட்டா வீஹி தான், அது வேற ஏதோ கோதுமை அது வேற ஏதோ ஆயிடாது ஏவஞ்ச. அப்ப என்னாச்சு, லட்சணாயாமபி வஸ்துகத்யா வ்ரீஹித்வாதி ஆச்சரியபூதாக ஏவ வியக்தயா வ்ரீஹியாதிபதிஹி லக்ஷ்யந்தே. நீங்கள் சாப்த போதத்தில் அபூர்வ சாதனை அபூர்வ சாதனை சொல்லிட்டு இருந்தாலும் அது என்னதுன்னு கேட்டால் அது நிஜமாக வ்ரீஹி தான், அது வ்ரீஹித்வம் வ்ரீஹித்வம் உள்ளது தான் அது. அதே மாதிரி இந்த ரெண்டு உதாரணத்தை வச்சுக்கணும். இப்போ இந்த தார்ஷ்டாந்திகத்துக்கு வருவோம். ததா பிரகிருத்தேபி பிரகிருஷ்ட பிரகாஷ பதாபியாம் வஸ்துகத்யா ஸ்வாஸ்ரயீபூதா ஏவ வியக்திர் லக்ஷ்யதே நது யாகாசித் இதி விசிஷ்ட தாத்பரியா பாவேபி ந பூர்வோக்த தோஷா. இதே மாதிரி பிரகிருஷ்ட பிரகாஷாங்கிற இந்த பதம் லக்ஷணையா ஒரு வியக்தியை போதிக்கிறது. போதிக்கா எந்த வியக்தி போதிக்கும்? பிரகிருஷ்ட பிரகாஷம் இல்லாத நட்சத்திர வியக்தியா இது போதிக்கும்? போதிக்காது. ஏன்னா தாத்பரியம் ஸ்வரூபே சந்திர ஸ்வரூபேன்னு சொல்லும்போது அந்த ஸ்வரூபத்தில் எந்த ஸ்வரூபத்தில் பிரகிருஷ்ட பிரகாஷம் இருக்கோ நிஜமாக இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தான் லக்ஷணையாக போதிக்கிறது இந்த பதம். வ்ரீஹி பதம் அபூர்வ சாதனங்கிற அர்த்தத்தை போதிக்கிறது, ஆனால் அந்த அபூர்வ சாதனம் நிஜமாக வ்ரீஹியாக இருக்கு. கங்கா பதம் தீரத்தை போதிக்கிறது, ஆனால் நிஜமாக அந்த தீரம் கங்கா தீரமாக இருக்கு. அதே மாதிரி பிரகிருஷ்ட பிரகாச பதம் சந்திர ஸ்வரூபத்தை போதிக்கும் போது நிஜமா எந்த ஸ்வரூபத்தை போதிக்கிறதுனா அந்த பிரகிருஷ்ட பிரகாசம் உள்ள அந்த ஸ்வரூபத்தை போதிக்கிறது. இதுதான் திருஷ்டாந்த தாஷ்டாந்திக பாவம். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்ற நீங்க சொன்னாலே எஸ்கஸ்தித் சந்திர சாத் அது பிரகிருஷ்ட பிரகாசம் உள்ளதுதான் சந்திரன் சித்திக்காது, ஏதோ ஒன்று சந்திரன் சித்திக்க போதும் அப்படிங்கிற அபிப்பிரசங்கம் சொன்னாலே அதுக்கு இப்ப அவகாசம் இல்லை. ஏன்னா பிரகிருஷ்ட பிரகாசங்கிற சப்தத்தினால ஒரு வியக்தி ஸ்வரூபத்தை லட்சணையா போதிக்கணுமானால் அந்த வியக்தி நிஜமாவே அந்த பிரகிருஷ்ட பிரகாசம் உள்ளதாக இருக்கணும். அப்பதான் லட்சணையா அந்த ஸ்வரூபத்தை போதிக்க முடியும். அதனால நீங்க சொன்ன தோஷம் இப்ப வராது. எஸ்கஸ்தித் வஸ்துதா எஸ்கஸ்தித் சந்திரசியா அப்படின்னு அந்த தோஷம் இப்ப ஏறாது. ததா பிரகிருதேபி பிரகிருஷ்ட பிரகாச பதாபியாம் வஸ்துகத்யா ஸ்வாஸ்ரயீபூதா ஏவ வியக்திஹி லக்ஷ்யதே நது யாகாசித் இதி விசிஷ்ட தாத்பரிய அபாவேபின பூர்வோக்து தோஷா. விசிஷ்ட தாத்பரியம்னா பிரகிருஷ்ட பிரகாச விசிஷ்ட வியக்தி தாத்பரியம் இல்லை. விசிஷ்ட வியக்தியில தாத்பரியம் சொன்னா அகண்டார்த்தம் போகணும், அதனால ஸ்வரூப மாத்திரே தாத்பரியம். ஆனால் அந்த ஸ்வரூபம் பிரகிருஷ்ட பிரகாசம் உள்ளதா தான் இருக்கு, லட்சணையா போதிக்கக்கூடிய ஸ்வரூபம், அதனால எனக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. அப்புறம் உத்தேச விதேயபாவம் இல்லையேன்னு கேட்டான். அதை பண்ணிக்கலாங்கிற அயம் சந்திரா இது லட்சிய லட்சணபாவ அபாவேபி ததுபய பிரதிபாதக பதாபியாம் உபஸ்தித்த ஏகஸ்வரூபஸ்தேவ உத்தேச விதேயபாவ சம்பவேன புபுத்சா நிவத்தே உத்தரத்துவச்ச சம்பவாத். ரெண்டு பதம் இருக்கோ இல்லையோ, ரெண்டு பதமுமே அந்த ஒரே ஒரு வியக்தியைத்தானே லட்சணையா போதிக்கிறது. அப்படி இருக்கும்போது அயம் சந்திரஹா, அயங்கிறது என்ன அந்த வியக்தி தான், சந்திரஹாங்கிறது என்ன அதுவும் அந்த வியக்தி தான். ஆனால் பதம் சின்னமா இருக்கிறதுனாலே அயங்கிற பதத்தினால உபஸ்திதமாக ஆகக்கூடிய அதே வியக்திய உத்தேசியமாகவும் சந்திரஹாங்கிற இன்னொரு பதத்தினால உபஸ்திதமாகக்கூடிய அதே வியக்திய விதேயமாகவும் சொல்லிக்கலாம். அயங்கிறது லட்சியம், சந்திரஹாங்கிறது லட்சணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சந்திரஹாங்கிறது சந்திரஹா அயம், அது இந்த பிரச்சனம் இருக்கு பாருங்க, பிரச்சனத்துக்கு தகுந்தாப்புல உத்தரத்தை நம்ம மாத்தி வச்சுக்கணும். கஷ்சந்திரஹா எதேஷாம் மத்தியே கஷ்சந்திரஹா அப்படின்னு கேட்டோம், கேட்டான்னு வச்சுக்கோ, அதாவது நமக்கு சந்திரன் தெரியல ஆனா அதுக்குள்ள சந்திரன் இருக்கு, ஏதோ ஒன்று சந்திரன் ஆனா எது அப்படின்னு கேட்டான்னா அயம் சந்திரஹான்னு சொல்லி சொல்லணுமா வாக்கியம். இந்த கோஷ்டியில சந்திரன் இருக்குங்கிறது தெரியாது அவனுக்கு. அயம் கஹா அப்படின்னு சந்திரனை பார்த்து நிஜமா சந்திரன் தான், அந்த சந்திரனை பார்த்து இது என்னது அப்படின்னு கேட்கறேன். அப்பவும் நாம அயன் சந்திரஹான் தான் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லும் போது உத்தேச விதேய பாவம் மாறும். முதல்ல சொல்லும் போது சந்திரஹா அயம் அப்படின்னா, இப்ப அயம் சந்திரஹா, அதாவது எது இவனுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வந்து உத்தேசமா வச்சுட வேண்டியது, இவன் எது தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கோ அதை விதேயமா வச்சுக்க வேண்டியது, இதுதான் சாதாரண நியமம். அது அயம் சந்திரஹா சந்திரஹா அயம் இங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உத்தேச விதேய பாவத்தை அந்த ஜாத்தம் அஜ்ஞாத்தம் அப்படிங்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இங்க என்னன்னு கேட்டா ஸ்வரூபத்துல கூட ரெண்டு பதம் இருக்கிறதுனால இந்த பதத்தினால உபஸ்திதமாகக்கூடிய உத்தேசியம் இன்னொரு பதத்தினால உபஸ்திதமாகக்கூடிய அதே விஷயம் அது விஹேயம்னு சொல்லிருக்கலாம். தத்துவசீலையும் அதே மாதிரிதான். அங்க வந்து தொம்பதத்தினால உபஸ்திதமாகக்கூடிய அதே சைத்தன்யம் அதாவது பாகத்தியாக லட்சணம்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்போ இருக்கிறது ஒன்று தான், ரெண்டு விதத்துக்கும் ஒரே அர்த்தமாக போயிடும் இல்லையா, விசேஷங்கள்லாம் தள்ளி போட்டாச்சுன்னா. அப்போ என்ன ஆகும், அப்பவும் உத்தேச விதேய பாவம் இருக்கு. துவங்கிற பதத்தினால சொல்ல சொன்ன அதே ஸ்வரூபம் உத்தேசியமா, தத்துங்கிற பதத்தினால சொல்லக்கூடிய அதே ஸ்வரூபம் விதேயமா. அப்படி இருக்கிறதுனால தான் அசீன மத்தியம புருஷம் வந்து, மத்தியம புருஷம் வர்றதுக்கு தொம் உத்தேசியமாக இருக்கணும் அப்படின்னு நியமம் வச்சுருக்க. அதனால ஒரே வஸ்துவில் கூட பதம் பின்னமா இருக்குங்கிறத வச்சுட்டு தத்தத் பதோபஸ்திதமான அதே வியக்திய உத்தேசியம் விதேயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது இவருடைய சமாதானம். அயம் சந்திரஹா இது லட்ச லட்சண பாவ அபாவிதி. நிஜமா அங்க பார்த்தீங்கன்னா எது லட்சணம் எது லட்சணம் எல்லாம் பிரித்து ரெண்டு காமிக்க முடியாது, வஸ்து ஒண்ணுதாங்கிறதுனால. அப்படி இல்லாட்டாலும் ததுபய பிரதிபாதக பதாபியாம் உபஸ்திதஸ்ய ஏகஸ்வரூபஸ்யைவ உத்தேசிய விதேய பாவ சம்பவேனா, இந்த ரீதியில உத்தேசிய விதேய பாவம் சொல்லிக்கலாம். அதனால புபுத்சா நிவிற்த்தேகே, அவன் கேட்டதுக்கு பதில் வந்ததாக ஆகும், புபுத்சா நிவிற்த்தி ஆகும், உத்தரத்துவஸ்ய சம்பவா. நிஷ்பிரகாரகஸ்யாபி ஞானஸ்ய சம்சயாதி நிவர்த்தகத்துவம் பிராக் உபபாதிதமேவ. இந்த நிஷ்பிரகாரகமான அகண்டாகார தியானம் வந்தா இது சம்சயத்தை நிவர்த்தி பண்ண முடியுமா? சம்சயம் வந்து சப்பிரகாரகமாக இருக்கு. சப்பிரகாரக தியானத்தை அவ தார்க்கால சொல்லுவா, அவாயில விட்டுக்க மாட்டான். அவ என்ன சொல்லுவா, அயம் சந்திரஹா நவா அப்படின்னு சந்தேகம். அப்படின்னு சொன்னா அயம் சந்திரஹா அப்படிங்கிற தியானம் தான் அந்த சம்சயத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இல்ல அயம் சந்திரோ நவாவது சொல்லலாம், ரெண்டுல ஒண்ணு சொல்லலாம். அதே மாதிரி பிராந்தி எடுத்திருந்தோம்னா ஹிரதா வன்ஹிமான் அப்படின்னு ஒரு தியானம் வந்ததுன்னு வச்சுருந்தோம். இதுக்கு இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஹிரதா வன்ஹபாவவான் அப்படின்னு சொல்லணும். நீங்க அங்க வன்ஹித்வம் பிரகாரமா இருந்து இந்த இன்னொரு தியானத்துல வன்ஹித்வ அபாவத்தை பிரகாரமா சொல்லாமல் அர்த்தம் அதுவே தான், ஆனா வேற ஒரு தினசா சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அது பிரதிபந்தகமாகாதுன்னு சொல்லுவான். ஜாதி மத்வான் அப்படின்லாம் சொல்லி ஜாதி மத அபாவவான் அப்படின்லாம் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ஜாதி மத்தினே அதே தான், அதே வஸ்து தான். வன்னியிலே வன்னித்துவ ஜாதி இருக்கோ இல்லையோ, அப்போ வன்னிய ஜாதி மத்துன்னு சொல்லலாமோனோ, வன்னித்துவ ஜாதிமான் அப்படின்னு சொல்லலாமோனோ, வன்னித்துவ ஜாதி மத அபாவவான் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பிரதிபத்திய பிரதிபந்தக பாவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அங்க என்ன பிரகாரமோ அதுக்கு நேர் விபரீதமான பிரகாரம் பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானத்துல வேணும். சம்சயத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானத்துல அதுல எது பிரகாரமோ அதே பிரகாரமா இருக்கக்கூடிய நிச்சய தியானம் வேணும். அது கொஞ்சம் மாத்தி என்னண்ட பண்ணினா அது அந்த சம்சயத்தையோ பிரமத்தையோ நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கறச்ச அயம் கஷ்டந்திரஹா அப்படிங்கிற கேள்விக்கு இவனுக்கு தெரியாம கேட்கிறான், இதுவா அதுவான்னு கேட்கிறான். இது இந்த கேள்வி இந்த சம்சயத்துக்கு அயம் சந்திரஹா அப்படிங்கிற இந்த தியானம், அதாவது பிரகஷ்ட பிரகாச சந்திரகாங்கிற இந்த தியானம் சப்பிரகாரகமாக இல்லாம போனால் எப்படி இதை நிவர்த்தி பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு பதில், அதாவது அகண்ட ஆகார தியானம் இருக்கே இது கூட சப்பிரகாரகமாக இல்லாட்டா கூட சம்சய நிவர்த்தகம் ஆகும். அதுக்கு எப்படி அந்த சம்சய நிவர்த்தி பண்ண முன்னாடி சொன்னது என்னன்னா, சம்சயஜனனத்தை சம்சயத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சொன்னா துவாரத்தை வச்சிருந்து கிடைச்சிது. துவாரத்துல வந்து, அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சப்தத்துக்கு அப்புறம் முதல்ல ஒரு விசிஷ்ட போதம் வந்து அப்புறம் லக்ஷணையா தான் இந்த ஸ்வரூப மாத்திர போதம் வருது. அங்க துவாரமா நடுப்புற வரக்கூடிய போதம் இருக்கு, அதுல வந்து உங்க சப்பிரகாரத்து ஞானமா இருக்கு. அதுல பிரகஷ்ட பிரகாச வைசிஷ்டியம் சந்திரத்துவம் போக்குவரத்து எல்லாமே தெரியுது. அதுல விரோதம் தெரிஞ்சு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய அகண்டாகார ஞானமும் அந்த சம்சயாதிகளுக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கார் ஏற்கனவே. அதே ஞாபகப்படுத்துறார், நிஷ்பிரகாரகஸ்யாபி ஞானஸ்ய சம்சயாதி நிவர்த்தகத்துவம் பிராசு உபபாதிதம் இவ ததேதது நிஷ்கிருஷ்டம். இப்போ வந்து இனிமேல் ஒரு தனி பிரகரணம் மாதிரி இங்கே ஆரம்பிக்க போகிறார். அது மேற்கொண்டு கேள்விகள் பல திருஷ்டாந்தங்கள் கொடுத்து நீங்க வந்து அகண்டாரசவாதம் சொன்னா இங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க போறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உபசம்ஹாரம் பண்ணிடுறேங்கிறார். நிஷ்கர்ஷமா இதுவரையில் சொன்னது என்ன, பிரச்சனோத்தரே தாவது சந்திர பிராதிபதிகார்த்த மாத்திர விஷயே. இது த்வேஜனம், பிரச்சனமும் உத்தரமும் இது ரெண்டுமே சந்திர பிராதிபதிகார்த்த மாத்திரத்தை குறிச்சதாக இருக்கு. அதை மாத்திரம்தான் கேட்கறது, அதை மாத்திரம்தான் சொல்றது. சந்திர பிராதிபதிகா அர்த்தங்கிறது என்ன? சந்திர பிராதிபதிகார்த்த பிரகிருஷ்ட பிரகாச ஆசிரயீபூதா அசாதாரணி விசேஷபூதா வியக்தி நது பிரகிருஷ்ட பிரகாச விசிஷ்டா. அந்த அவன் கேட்கக்கூடிய அந்த சந்திரன்கிறது என்ன, அதுல பிரகிருஷ்ட பிரகாச விசிஷ்டம் இல்லை, பிரகிருஷ்ட பிரகாசத்துக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு வியக்தி. அதுல பிரகிருஷ்ட பிரகாசத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டகோடன் இருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்னு சொன்னா சட்டையை சேர்த்து தேவதத்தன் இல்லை. இவனுடைய கேள்விக்கு வந்து எவ்வளவு தாற்பயமோ அதை மாத்திரம்தான் இங்க எடுத்துக்கணும். அதனால பிரகிருஷ்ட பிரகாசத்தை சந்திரனிடத்துல சேர்த்துக்க வேண்டாம். அந்த பிரகிருஷ்ட பிரகாசத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அசாதாரணின்னு சொன்னா நட்சத்திராதிகளை காட்டிலும் வித்தியாசப்பட்ட ஒரு விசேஷமான வியக்தி, இதுதான் சந்திர பிராதிபதிகார்த்தம். நது பிரகிருஷ்ட பிரகாச விசிஷ்டா பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா இது சகப்பிரயோகானுபபத்தே. அதுக்கு காரணம் சொன்னார், சந்திரங்கிற பிராதிபதிகார்த்தமே பிரகிருஷ்ட பிரகாச விசிஷ்டகான அர்த்தத்தை கொடுத்ததுன்னு வச்சுங்களேன். அப்ப பிரகிருஷ்ட பிரகாசன்னு எதுக்காக சொல்லணும், அந்த சப்தத்திலேருந்தே கிடைச்சிடுமே. அப்ப ரெண்டு புனருக்தி வந்துடும், கட்டோகட்டகா மாதிரி. சந்திரஹானா என்ன, பிரகிருஷ்ட பிரகாசான அர்த்தம் சொல்லக்கூடாது. பிரகிருஷ்ட பிரகாசாங்கிறது பிரகிருஷ்ட பிரகாச சப்தத்துக்கு அர்த்தம், சந்திரஹாங்கிற சப்தத்துக்கு அதை காட்டிலும் வேற தனியா ஒரு வியக்தி மாத்திரம் அர்த்தம் சொல்லணும். இல்லாட்டா ரெண்டு விதத்தும் பரியாயத்துங்கிறது வந்து சேரும். பிரகிருஷ்ட பிரகாசந்திரஹா இது சகப்பிரயோக அனுபபத்தேகே அனுபபத்தேகே விசேஷிய வியக்திஸ்க அகண்டா. அப்ப விசேஷிய வியக்தி மாத்திரம் எடுத்துட்டோம்னா அதுல பிரகாரீபூதமான ஏதாவது தர்மம் தெரிகிறதோ, சந்திரத்துவம் கூட தெரியல அந்த இடத்துல, ஏன்னா விவக்ஷை இல்லை, அதுல தாற்பயம் இல்லை. அதனால விசேஷபூதா வியக்தின்னு சொன்னேன்னா சந்திரத்துவத்தை எடுத்துக்க முடியாது, ஏன்னா சந்திரத்துவம் பிரகாரீபூதோ தர்ம, அதை நான் விட்டுட்டேன். விசேஷபூதமான வியக்தி தான் பிராதிபதிகார்த்தம்னு எடுத்துக்கிறேன். எப்பவுமே விசேஷணத்தை பிராதிபதிகார்த்தம்னு எடுத்துக்க மாட்டான். கடகாங்கிற இடத்துல கடசப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் கடத்துவம்னு சொல்லக்கூடாது, கடத்துவம் எதில் இருக்கோ அது அந்த வியக்தியை சொல்லணும், விசேஷத்தை இல்லையா. அந்த மாதிரி சந்திரஹாங்கிற பிராதிபதிகத்துக்கு அர்த்தம் என்னன்னா சந்திரத்துவம் எதில் இருக்கோ, பிரகிருஷ்டமான பிரகாசம் எதில் இருக்கோ அப்பேற்பட்ட அந்த வஸ்து அப்படின்னு அர்த்தம். அந்த சந்திரத்துவம் பிரகிருஷ்ட பிரகாசம் இது ரெண்டும் பிராதிபதிக அர்த்தத்தில் சேராதது, அதை தனியாக விட்டுடணும். இதை சொல்கிறார். அப்ப அந்த வியக்தியை மாத்திரம் போதிக்கக்கூடியதாக இந்த வாக்கியம் அமைஞ்சிருந்தா அப்ப அது எப்படி சகண்டார்த்தமாகும்? அதனால அகண்டார்த்ததா ஏவ விசேஷ வியக்திஷ்ட அகண்டேதி அகண்டார்த்ததா ஏவ. ஆக இவ்வளவு தூரம் நிஷ்கர்ஷமா சொல்லும் போது பிரச்சனமும் உத்தரவும் ரெண்டும் அந்த வியக்தி மாத்திர விஷயகமாக இருக்கிற காரணத்தினாலே பிரச்சனையே இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான் அவனை கேட்க வேண்டிய அவசியம், பாக்கி எல்லாம் கண்ணுக்கு தெரியுது பல விதமா தெரிஞ்சுது. அதனால உத்தரம் கூட தன்மாத்திர விஷயகமாக இருக்கணுங்கிறதுனாலே பிரகிருஷ்ட பிரகாசந்திரஹாங்கிறது அசாதாரணமான ஒரு வியக்தியை மாத்திரம் போதிக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கிறதுனாலே அது அகண்டார்த்தமாகும். அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து அதே மாதிரி சத்தியம் ஞானம் இத்தியாதி வாக்கியத்திலையும் அந்த அகண்டார்த்தத்துவத்தை அனுமானம் பண்றது சரியானதுதான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இதுவரையும் முடிஞ்சிருக்கேன்.